நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க அன்னூர் வட்டத்திலிருந்து விவசாய நண்பர் ஆர். ராமசாமி அவர்கள். இங்கே ஒரு பயிற்சிக்கு வந்திருந்தாங்க, தம்முடைய அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்க போகிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மரவள்ளி பயிரில் வந்து தண்ணி பாய்ச்சறதுல ஒரு புதுமை புகுத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன புதுமைன்னு அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா, என்ன புதுமை சொல்லுங்க.
வணக்கங்க. அதாவது தண்ணி வந்து மோட்டரில் எடுத்து விட்டு தண்ணி வாய்க்கால் பாய்ச்சும் போதுங்க, ஒரு 35 சென்ட் தண்ணி பாய்க்கிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆச்சுங்க, வாய்க்கால் பாசனமாக. அதே வந்து நான் பைப்லைன் போட்டு 8 அடிக்கு ஒரு அவுட்லெட், அதாவது கேட் வால் பால் வால்வ் போட்டுங்க, பைப்லைன் போட்டு வச்சுருந்தேனுங்க. அப்படி போடும்போது என்ன ஆகுதுன்னா, கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து விட்டோம்னா ஒரு டிராப்பும் கூட வேஸ்ட் ஆகிறதில்ல. அப்போ நான் வந்து ஒரு 35 சென்ட் வந்து ஒரு பிளாட்டாக பண்ணதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரே பிளாட்டாக பண்ணிங்க தண்ணி கிட்டத்தட்ட 60-63 அடி நீளத்தில் வந்து ஒரு 8 அடி அகலத்தில் வந்து ஒரு பாத்தி போட்டுருங்க. அந்த பாத்திக்கு வந்து ஒரு கேட் வால் ஓப்பன் பண்ணால் அந்த பாத்தி முழுவதும் பாயிற மாதிரி இருக்குங்க. அவ்வாறு செய்யும்போது 35 சென்ட்டில் வந்து 1.5 மணி நேரம் தண்ணி பாய்ச்சிருக்கு. இது வந்து என்னென்னா 1.5 மணி நேரத்தில் அந்த தண்ணி முழுவதும் பாய்ஞ்சதுங்க. அப்போ தண்ணி வந்து நிறைய மிச்சமாகுது. தண்ணி நிறைய மிச்சமாகிறதுனால உங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து பாசன பரப்பு வந்து அதிகப்படுத்தலாம். அதாவது வாய்க்கால் பாசனா 1 ஏக்கரா பாய்க்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் ஆகிறது. இது 1 மணி நேரத்தில் வந்து நம்ம அந்த ஏரியாவை பாய்ச்சிடலாம். அப்போ வந்து பரப்பளவு அதிகமாகுது, தண்ணி வந்து ரொம்ப சிக்கனமாக பாய்ச்சிடும். இதை விட இன்னொரு முக்கியம் என்னென்னா, சொட்டு நீர் பாசனம் போடுறதுக்கு இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. சொட்டு நீர் பாசனம் போடுறது கிட்டத்தட்ட 35 சென்டா 40 சென்டா ஒரு பிளாட்டாக போட்டு சொட்டு நீர் பாசும்போது தண்ணி வந்து அதிகமாக தண்ணி கிணத்துல இருந்ததுன்னா ஏகமாக ஒரே போல் வந்து பாய்ஞ்சிட்டுக்குங்க. குறைவான தண்ணி இருந்ததுன்னு வச்சுக்கங்க, அது தண்ணி பாய்க்கிறது ரொம்ப சிரமம். அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் தண்ணி ஓடுதுன்னு வச்சுங்க, 20 நிமிஷம் தண்ணி ஓடுனா அந்த 30 சென்ட் ஏகமாக தண்ணி பாயாது. அப்போ தண்ணி விட்டு விட்டு பார்க்கும்போது தண்ணி பாஞ்சக்காடே பாஞ்சிட்டு இருக்கு, மற்ற ஏரியாவுக்கு வந்து சரியான வழி தண்ணி கிடைக்காது. ஆனால் இது அப்படி இல்லைங்க, 8 அடிக்கு ஒரு கேட் வால்வ் இருக்கிறதுனால எத்தனை நிமிஷம் ஓடினாலும் அத்தனை நிமிஷம் அத்தனை பார்த்து பாஞ்சுக்கும், அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் என்ன, சொட்டு நீர் வந்து நம்ம தண்ணி ஸ்டார்ட் பண்ணி விட்டா தீர்ந்து அது வாழ் அந்த பங்கு பூரா பாஞ்சுக்கு. இது அப்படி இல்லை, ஒரு ஆள் கிட்டிருந்து தண்ணி கட்டணும், தண்ணி கட்ட வேண்டியது இருக்குது. அந்த கேட் வால் திருவணும், ஒரு சின்ன பையன் இருந்தாலே போதும், அந்த கேட் வால் மட்டும் தண்ணி பாய்ஞ்சால் தெரிய விட்ட போகுது. ஆனால் என்னென்னா, சொட்டு நீர் பாசனம் போட்டு நம்ம வந்து போய் ஃபீல்டை வந்து பார்க்கறதில்ல. இப்போ மரவழினா மரவழி வந்து ஏகமாக தண்ணி பாயுதா, எல்லா பக்கம் தண்ணி அந்த பைப் லைன் போதும் சரியான வழி கவனிக்கிறது. நிறைய பேர் போட்டேன் பாட்டா அப்போ திரும்பி கூட பார்க்கறதில்ல. இது அப்படி இல்லைங்க, ஒவ்வொரு பாத்தியும் வந்து நான் பாஞ்ச வரை தான் அடுத்த பாத்தி திருப்ப முடியும். அப்போ எல்லா பாத்தியிலையும் நல்லபடியாக தண்ணி பாஞ்சுக்குதான்னு நம்ம கண் பார்வையோடு இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். என்னுடைய தோட்டத்தை செஞ்சுக்கிறேன். இது வந்து பொதிகை டிவிலையும் கூட ஒளிபரப்புனாங்க, பைப் லைன் போட்டிருக்குது, அந்த தண்ணி வெளிவரது எல்லாமே ஒளிபரப்புனாங்க, பொதிகை டிவியில் வந்ததுங்க. நான் இப்போ வந்து ஒரு 3/4 ஏக்கரா பக்கமாக போட்டிருக்கேனுங்க. ஏன்னா வந்து ஒரு டைம் போடும்போது செலவு அதிகமாகுது. இந்த ஒரு 60 சென்ட்டுக்கு வந்து 2 லைன் போட வேண்டியது இருக்குது. 2 லைன் போடும்போது ஒரு லைன் போடுறதுக்கு 25,000 வருங்க, இப்போ 2 லைன் போடுறதுக்கு ஒரு 50,000 வருது. அதுக்கு வந்து கவர்மெண்ட்லாம் சப்சிடியோ மற்றதெல்லாம் எதுவுமே இல்லை, அதனால் சொந்த காசு போட்டு பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ கொஞ்சமாக தான் செய்ய வேண்டியதாக இருக்கும், முழுக்க செய்ய முடியல. இப்போ சொட்டு நீருக்கு வந்து கிட்டத்தட்ட 90% 80% மானியம் கொடுக்குறாங்க, இன்னும் சொல்ல போனால் 100% கொடுக்குறாங்க. ஆனால் இதுக்கு வந்து மரவழி இந்த மாதிரி பைப் சிஸ்டம் மானியம் இல்லைன்ட்டாங்க பேங்க்கில் கேட்டதுக்கு. சாகுபடினாங்க, நான் வந்து எந்த பயிராக இருந்தாலும் அதிகமாக வந்து செயற்கை உரங்களை பயன்படுத்த மாட்டானுங்க. அதாவது நீண்டகால பயிர்களாக கிட்டத்தட்ட 80% வந்து இயற்கை உரத்தையும் ஒரு 20% வந்து செயற்கை உரம் தான் பயன்படுத்திட்டு இருக்கிறேன். அப்போ இயற்கை உரத்துக்கு வந்து அதிகமாக கிடைக்காத காரணத்தினால விலை கொடுத்து மண் வாங்கி போடுறதோ குப்பை வாங்கி போடுறதோ இந்த மாதிரி வந்து செய்வோம், அல்லது மண்புழு உரங்கள் தயாரித்து போடுறது இந்த மாதிரி தான் நான் வந்து செஞ்சு இயற்கை உரங்களை வந்து பயன்படுத்துகிறேன். அப்போது 20% வந்து செயற்கை உரத்தை பயன்படுத்துகிறேன். அது வந்து இந்த பொட்டாஷ் இந்த மாதிரி உரங்கள் எல்லாம் டிஏபி பொட்டாஷ் எல்லாம் வந்து அது வந்து ஒரு 20% இந்த வருஷம் பண்ணால் அடுத்த வருஷம் 18% குறைச்சிக்குவேன். இப்போ வருஷம் 2% குறைச்சி தான் நான் வந்து முழுசாக வந்து அதை ரிமூவல் பண்ண முடியும். ஏன்னா உடனே நாம் வந்து இவ்வளோ நாளாக வந்து நிறைய செயற்கை உரங்களை பயன்படுத்தி மண் வந்து வளம் வந்து ரொம்ப குன்றி போயிருக்குது. அப்போ திடீர்னு நாம் அதை நிறுத்திட்டு வந்து இயற்கை உரத்து போனோம்னா நம்மளுக்கு வந்து மகசூல் வந்து அதிகமாக கிடைக்காது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வந்து குறைச்சி நாம் மண் வளத்தை பறிக்கலாங்க. மண் பரிசோதனை செஞ்சுங்க, மண் பரிசோதனை செய்கிறோம். முறையாக வந்து தண்ணி விட்டு நல்லா பதங்கண்டு உழவு ஓட்டி இப்போ பதத்தில் வந்து பார் பிடிச்சிங்க, குச்சி வந்து ஒரு மூணு அடிக்கு வந்து மரவள்ளி குச்சி வந்து ஒரு குச்சிக்கு வந்து 4 முளைப்பு திறன் உள்ள கரணையை வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 இன்ச்சுன்னு வச்சு 4-5 இன்ச்சு ஒரு கைப்பிடி அளவுன்னு வச்சுங்களேன், அந்த அளவுக்கு வந்து கரணை தரிச்சுங்க, நட்டுறங்க. நட்டி நாங்கள் கொண்டு வர்றோம். அதுபோக வந்து எக்ஸ்ட்ரா வந்து நாம் ஒரு சில பாடுவாசி வர்றதுனால வேறு இடத்துல வந்து கரணை தரித்து நட்டி வச்சு பயிர் பண்ணிடுவோம். ஏதாவது பாடுவாசி வந்து அதை எடுத்து இதில் நட்டிடுவோங்க. ஏன்னா இடைவெளி ரொம்ப நாளாக வேண்டி கிழங்கு பிடிக்கிறது வாய்ப்போகுது. ரெண்டாவது ரொம்ப ஆழமாக நட்ட மாட்டேன், ரொம்ப மேலே நட்ட மாட்டேங்க, சும்மா ஒரு இன்ச்சுக்கு உள்ள அளவு தான் நட்டுவாங்க. ஏன்னா ரொம்ப ஆழமாக நட்டினோம்னா மண்ணுக்கு சத்து எடுக்கிறதுக்கு அதிகமாக கிடைக்காது. ரெண்டாவது வந்து கிழங்கு வந்து ஆழமாக போயிட்டு தோண்டி எடுக்கும்போது ரொம்ப சிரமம், நிறைய வேஸ்டேஜ் வரும். ஆக ரொம்ப மேலேயும் இல்லை, ரொம்ப கீழேயும் இல்லை, ஒரு நடுத்தரமாக வந்து குச்சி நட்டுவங்க. குச்சியில் வந்து அதிகமாக வந்து ப்ராப்ளம் அதிகமாக கிடையாது. அறுவடை வரக்கு 10 மாதம் ஆகிங்க, 10 மாதம் ஆனால் அறுவடை பண்ண முடியும். அறுவடைக்கு வந்து நாங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, அது வந்து வியாபாரி நாங்கள் டன்னுக்கு எத்தனை ரூபாய் பேசி விட்ருவோம், அவங்களே ஆளை விட்டு அவங்களே பறித்து வேப்பரிச்சில் எடை போட்டு நாங்கள் அந்த இடச்சீட்டை பார்த்து பணத்தை வாங்கினா சரிங்க. எங்களுக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் சிரமம் கிடையாது. ஒரு ஏக்கராவுக்கு வந்து நல்ல மகசூல் கிடைச்சா 20 டன் வருங்க, 10-15 டன் சாதாரணமாக வரலாம். ஆனால் நான் ரொம்ப அதாவது மலைகளாக சரியாக கிடச்சி இயற்கை உரங்கள் எல்லாம் அதிகமாக நல்லா பயன்படுத்தணும்னா 20 டன் சர்வசாதாரணம் எடுக்கலாம். 1 டன் வந்து இன்னைக்கு 10,000 ரூபாய்க்கு குறையலாம் விற்கிது. எப்படி இருந்தாலும் 10-15 டன் எடுக்கலாங்க, அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. பூச்சி தாக்கல் வந்து இந்த கள்ளிப்பூச்சின்னு ஒரு பூச்சி தாக்குங்க, ஆனால் அது வந்து இந்த பர்மா குச்சி போட்டால் தான் அந்த மாதிரி தாக்குதுனாங்க, அதனால் அது போடலைங்க. நாங்கள் பர்மா குச்சி போடாமல் நம்ம இந்த வேறு பச்சை இங்கே ஒரு ரகமாக ஒன்று பூச ஒன்று இருக்குங்க, அந்த ரகத்தை போட்டிருக்குங்க. குச்சி வந்து நாங்கள் பக்கத்தில் வந்து குச்சி நிறைய பிடுங்க, சிப்ஸ்காரர் கேட்டால் இங்கேயும் குச்சி பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அங்கே போய் நாங்கள் காட்டை பார்த்து அதாவது பூச்சி தாக்காத இடம் பார்த்து தான் நாங்கள் குச்சி வாங்குவோம். அதாவது அந்த குச்சி பார்த்தா பூச்சி தாக்கி இருக்கிறது தாக்காத இந்த தெரியும் இந்த காட்டை பார்த்தாரு. அப்போ முதலே நாங்கள் போய் காட்டை பார்த்துக்குவோம், எந்தெந்த காட்டில் குச்சி பிடுங்குறாங்கன்னா அந்த காட்டை போய் பார்த்து அதில் வந்து நோய் பூச்சிகள் தாக்காமல் இருந்ததுன்னா அந்த குச்சியை மட்டும் நாங்கள் விலைக்கு வாங்குவோம். ஒரு குச்சி வந்து 1 ரூபாய்னு வாங்கிட்டு இருக்கோம். ஹைப்ரிட் வெரைட்டி அதான் ஹைப்ரிட் வெரைட்டி தான் நாங்கள் போட்டிருக்கோங்க, பூச்சி தாக்கல் இல்லைங்க, பரவாயில்லைங்க, நல்லாயிருக்குங்க. நாங்கள் வந்து இது மண் வந்து பக்கத்தில் மண் கிடச்சிங்க, இது ஆட்டு எருவு விலை கொடுத்து வாங்கி போட்டிருக்கோம். மண் போட்டு மூடி வச்சுருப்பாங்க ஆட்டு எரு, அந்த ஆட்டு எரு வந்து ஒரு லோடு வந்து 1,500 ரூபா கொடுத்து வாங்கி, டிராக்டரில் ஒரு லோடு 1,500 ரூபா கொடுத்து வாங்கி ஆட்டு எரு போட்டிருக்கோம். நிச்சயமாக லாபாரம் இருக்குங்களா, மரமலை சேலம் நல்லா லாபாரம் உண்டு. ஆனால் தண்ணி வந்து ஒரு கருமன் காடு செம்மன் காடுன்னு இருக்குங்க, செம்மன் காடாக இருந்தால் கிட்டத்தட்ட 4-5 நாளைக்கு ஒரு தண்ணி வேணும். கருமன் காட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 நாளைக்கு ஒரு தண்ணி இருந்தாலே போதுங்க. 10 நாள் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு 20 நாள் கழிச்சு கொடுத்தாலும் பிரச்சனையும் இருந்தாலும் 10 நாளைக்கு ஒரு தண்ணியாக கட்டாயமாக கருமன் காட்டுக்கு விடணும். அப்படி விடும்போது ஏகமாக ஒரே போல வந்து வேர் வருது, அந்த வேர் வரும்போது கிழங்காக மாறுதுங்க. அப்புறம் நம்ம அந்த பொட்டாஷ் டிஏபி எல்லாம் போடும்போது அந்த கிழங்கு வந்து நல்லா உருட்டு கிடைக்குது, நல்லா திருச்சியாக்குது. அதை ஒன்றும் ஆள் அதிகமாக வேண்டியதே இல்லைங்க. களை வந்து ஒரு 2 களை தான் வெட்டணும், அதுக்கு மேலே களையை எடுக்கிற வேலையும் இல்லைங்க. ஏன்னா நிழல் கட்டிக்கிறதுனால வந்து களையே வராது, அதனால் ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. ஆள் பிரச்சனையெல்லாம் இல்லைங்க, ரொம்ப கம்மி. மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் நாங்கள் செய்ய முடியாதுங்க, ஏன்னா இதெல்லாம் வந்து ஷேக்கோ ஃபேக்ட்ரிக்காரன் வாங்குறானுங்க, அதை விட்டால் சிப்ஸ்காரன் வாங்குறாங்க. எங்களுக்கு ஷேக்கோ ஃபேக்ட்ரிக்காரன் கொடுக்க போட சிப்ஸ்காரன் கொடுத்தா எங்களுக்கு வேறு விலை அதிகமாக கிடைக்கிது. அப்போ சிப்ஸ்கானுக்கு நாங்கள் மொத்தமாக பேசிவிட்டோம், அவங்க வந்து உங்களை ஆள் விட்டு பிடுங்கி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நாங்கள் இடை மட்டும் பார்த்தா போதும், வேப்பிரிச்சு இடை மட்டும் பார்த்தா போதும், வேறு ஒன்றும் தாராளமாக மரவழி சாகுபடி செய்யலாம். அதாவது 10,000 ரூபாய்க்கு குறையிலாமல் அதிகமாக விற்றுதுங்கிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் எங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு விற்றாலே போதுங்க, அது கட்டுப்படியாது. ஏன்னா வந்து இஷ்டமுட்டு வந்து குறைஞ்சது ஒரு ஏக்கராவுக்கு வந்து 25,000 ரூபாக்குள்ளே தான் வரும், அதுக்கு மேலே செலவு வராது. 15 டன் வந்தால் 1.5 லட்சம் ரூபா ஆச்சுங்க, 25,000 போனால் அப்போ 1.5 லட்சம் வருது. அது கூட எச்சு முச்சு அதாவது பருவநிலை சூழ்நிலை மாற்றதுனால எப்படி 10 டன் குறையாமல் கிடைக்கும். முதல்ல செய்யும்போது என்னங்கன்னா நாங்கள் வந்து நிறையா செயற்கை உரத்துக்களை பயன்படுத்தி பருத்தி எல்லாம் போடுவோங்க, நிறைய செயற்கை உரம் பயன்படுத்தணும், மருந்துகளை நிறைய மருந்து அடித்தோம், அது எங்களுக்கு தப்பும் இருக்குது. அதாவது விவசாய அலுவலகத்துலேருந்து வலையர்களுக்கு வந்து சொன்னாங்க, என்ன பூச்சி தாக்குது எவ்வளவு பர்சன்டேஜ் தாக்குது அதையை பொறுத்தும் மருந்து வந்து இவ்வளோதான் அடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் அதையெல்லாம் கேட்குற மொழியை காதல் கேட்டு நாங்கள் அதை மாதிரி செய்யலை. நாங்கள் என்ன பூச்சி தாக்கிற மட்டும் தெரிஞ்சுட்டு மருந்து வந்து டோசேஜ் வந்து அதிகமான டோசேஜுக்கு கொடுத்தோம். அப்போ பைத்ராய்டு மருந்துகளெல்லாம் நாங்கள் அடிக்கிறதுக்கு ஆரம்பித்தோங்க. இது அடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பைத்தராய் மருந்து அடிக்கும்போது வந்து எந்த பூச்சியும் கட்டுப்படுத்த முடியல, யாருனாலையும் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ உரங்க அப்படித்தாங்க, ஒரு ஏக்கராவுக்கு இத்தனை டன்னு தான் போடணும்னு இருக்குது, ஆனால் நாங்கள் அதை விட டபுள் மடங்கு போடுறதுங்க, அப்புறம் மூணு மடங்கு போடுறது. ஏன்னா போட போட மகசூல் அதிகமாக கிடைக்குதுன்னு ஆசை பேராசை. இது அது என்ன ஆகுதுன்னா, மண்ணினுடைய வளம் பூரா குன்றி போச்சுங்க, மண்புழு எல்லாம் வந்து இறந்துடுது. ரெண்டாவது வந்து இந்த களைக்கொல்லி ஆள் பற்றாக்குறைக்க வேண்டிய களைக்கொல்லி மருந்து அடித்து மண்புழு போட நிறைய செத்துடுதுங்க. அதனால் வந்து இப்போ உங்களுக்கு விவசாயம் பண்ணினா வாடல் நோய்கள்லேருந்து பல நோய்கள் வந்து தாக்கறக்க ஆரம்பிச்சிருந்தது. என்ன மருந்து அடித்தாலுமே பண்ண முடியாத சூழ்நிலைக்கு நாங்கள் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்துட்டோம். அதுக்கு பின்னாடி தான் சரி, இந்த மண்ணை நம்மளே நம்ம கெடுத்துட்டோம், நாம் வந்து இனியாவது வந்து மண்ணை பாதுகாக்கணும், நம்ம உடலை பாதுகாக்கணும், மண்ணை பாதுகாக்கணும் முடிவுக்கு வந்த பின்னாடி தான் இயற்கை உரங்களை வந்து அதிகமாக பயன்படுத்திக்க ஆரம்பித்தோம். மண்புழு வந்து நாங்கள் இயற்கை உரம் போட்டாலும் தன்னால் மண்புழு உரம் வந்துடும். இயற்கை உரத்தை வந்து அதிகமாக பயன்படுத்தும் போது மண்புழு நான் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குது. நாங்கள் லோனுக்கெல்லாம் போயிருக்கிறோங்க, லோனுக்கு போனால் அது வந்து எங்களுக்கு பல சிரமங்கள் இருக்கு மேடம். அவர் போன ஒரு ரெண்டு மாதம் முந்தைங்க கூட நான் ஒரு பேங்க் போய் லோன் கேட்டேங்க, இதுவரை நாங்கள் எங்கேயுமே லோன் வாங்கலைங்க, எங்கள் பூமியை வந்து நாங்கள் அடமானம் கொடுக்குறோம், மார்ட்கேஜ் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு லோன் கொடுங்கன்னு. எவ்வளோ வேணும்னாங்க, எங்களுக்கு ஒரு 20,000-30,000 இருந்தால் போதும்னா, 100,000 ரூபாய்க்கு வெளில சிட்டாடன் கொடுத்தா போதுங்கிறாங்க, அடமானமெல்லாம் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னாங்க. சரி கொடுங்க அப்படின்னா, சரி சிட்டாரங்களை கொடுத்தா நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் அன்னூரில் எத்தனை பேங்க் இருக்குன்னு கேட்டாருங்க, 16 பேங்க் இருக்குங்கண்ணா. 16 பேங்க்கில் போய் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுங்க, மாதிரி இந்த பேங்க்கில் எல்லாம் நாங்கள் லோன் இல்லைன்னு சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தா நான் கொடுக்குறேன்னாங்க. இது 16 பேங்க்கும் போனால் இது எத்தனையோ பேங்க்கில் எத்தனையோ தவறுகள் நடக்குது, அதையெல்லாம் அதுக்கு மேலே நான் சொல்கிறக்கு விரும்பலைங்க. பல இது நடக்குது, இத்தனை பேங்க்கில் நாங்கள் போய் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வந்து லோன் இல்லை சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்க அவங்க அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கறதில்ல. ஒரு பேங்க் போனால் 4 தடவை 5 தடவை இழுத்து அடிக்கிறாங்க. இது ஒரு சில ரெண்டு பேங்க் போய் பார்த்து போட்டு விட்டுட்டோம். அதாவது நாங்கள் எங்கள் பூமியை வந்து நாங்கள் மாற்று பேச்சு பண்ணி கொடுக்குறோம், எங்களுக்கு உண்டான லோனை கொடுக்க சொல்லி நாங்கள் கேட்குறோம். நாங்கள் என்ன உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு அதை பற்றி என்ன, நாங்கள் சிட்டாடங்கள் நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க, அவங்க என்னங்கிறாங்க. நாங்கள் கேட்டேன், ஆமாங்க நீங்கள் இங்கே சிட்டாடங்கள் கொடுத்தீங்க, இந்த பேங்க்கில் வாங்கிக்க அந்த பேங்க்கில் வாங்கிக்கன்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்ல ஒரு நியாயம் இருக்குது இல்லைன்னு சொல்லவில்லை, ஆனால் அது எங்களுக்கு 16 பேங்க் அன்னூரில் இருக்குங்க. 16 பேங்க்கில் நாங்கள் எப்படி வாங்கி எத்தனை எப்போ நாங்கள் லோன் வாங்க முடியும், அப்போ அந்த பயிரவே எடுத்து முடிகிற வரைக்கும் இங்கே லோன் கிடைக்காதுங்க. ஒரு பேங்க் போனால் உடனே போட்டு கொடுக்க மாட்டாங்க, 4 தடவை எழுத்தடிப்பாங்க. இது மாதிரி எத்தனை பேங்க் நாங்கள் போக முடியும். அதனால் வந்து இந்த சிட்டாரங்கள் இருந்தாலும் 1 லட்சம் கொடுக்கலாம், உங்கள் சிஸ்டத்தையும் வந்து எடுத்துக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா அது இருக்கிறனால தான் நீங்கள் எல்லா பேங்க்கும் வாங்க சொல்கிறீங்க. கூட்டுறவு சங்கத்திலேருந்து மற்ற நிலவள வங்கியிலேருந்து அரசுமையாக்கப்பட்ட வங்கிகள்லேருந்து இத்தனை பக்கம் வாங்கி கொடுக்க சொல்கிறாங்க. இத்தனை பக்கம் வாங்கி கொடுக்கணும் எங்கள் ரொம்ப சிரமமாக சூழ்நிலை இருக்குது. ஆனால் நாங்கள் என்னங்கன்னா, எங்கள் பூமி நாங்கள் உங்களுக்கு அடமானம் பண்ணி கொடுத்துட்றோம், பேங்க் வந்து மார்க்கேஜ் பண்ணி கொடுத்துட்றோம், நீங்கள் எங்களுக்கு வேண தேவையான லோன் நீங்கள் கொடுங்க, கொடுத்தா நல்லதுன்னு நாங்கள் நினைக்கிறோங்க. மேடம் போன வருஷங்க எங்கள் அன்னூர் யூனியன்லேருந்து வந்து ஒவ்வொரு பஞ்சாயத்தும் வந்து ஒவ்வொரு பேங்க்கை வந்து தத்தெடுத்துவங்க. அப்போ எங்களுக்கு வந்து 21 பஞ்சாயத்து இருக்குங்க அன்னூர் யூனியனில், கிராம பஞ்சாயத்து. அப்போ யூனியன் மூலயமா வந்து ஒரு தண்டூர் மாதிரி போட்டாங்க, பஞ்சாயத்து மூலியம் போட்டாங்க. யாரெல்லாம் இதுவரை கடன் வாங்காமல் இருந்தீங்களோ அவங்க எல்லாருமே வந்து இத்தனாம் தேதி வந்து அன்னூர் வந்து ஒரு லட்சமாக யூனியனுக்கு வாங்க, வந்து நீங்கள் உங்கள் விண்ணப்பம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் லோன் தர்றோம்னு சொல்லி தண்டூர் கொடுத்தாங்க. அப்போ நான் வந்து அன்னூர் யூனியனில் வந்து போய் விண்ணப்பம் கொடுக்க போனேங்க. எங்களுக்கு வந்து எங்கள் பஞ்சாயத்துக்கு வந்து பேங்க் வந்து லோன் கொடுக்குறேன்னு சொல்லி எங்கள் பஞ்சாயத்து தத்தெடுக்கிறதா சொல்லி அந்த வட்டார வளர்ச்சி அதிகாரி வந்து சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் அவங்ககிட்ட போய் சொல்லும்போது அவங்க எல்லாம் பேர் ஊர் அட்ரெஸ்ஸு சிட்டாடங்கள் எல்லாம் கேட்டாங்க, எல்லாம் கொடுத்தங்க. சரி நீங்கள் பேங்க் வான்னு சொல்லிட்டாங்க, இத்தனை தேதி பேங்க் வேணும், ஒரு 4 நாள் கழித்து வர சொன்னாங்க. 4 நாள் கழித்து போகும்போது பேங்க் போயிருந்தோங்க. பேங்க் போகும்போது நீங்கள் எங்கெங்கெல்லாம் பேங்க், நாங்கள் இதுவரையில் எங்கேயுமே நாங்கள் லோன் வாங்க கிடையாது, லோனுன்னு இதுவரையில் நான் வாங்க கிடையாதுன்னு எந்த இதுலையும் வாங்கலேன்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல, உங்களுக்கு என்ன லோன் வேணும்னு கேட்டாங்க. எங்களுக்கு வந்து நான் மாட்டு பணம் வைக்கலாம்ட்டுருக்கிறேன் அப்படின்னாங்க. சரி மாட்டு பணம் வைக்கணும்னா முதல்ல வந்து நீங்கள் ஒரு ஷெட்டு மாதிரி போடுங்க, ஒரு 2-3 படி மாட்டை வாங்கி கட்டி பண்ணை வச்சு பால் கறங்க, அப்புறம் நாங்கள் வந்து நிறைய கொடுக்குறோம்னாங்க. சார் இதெல்லாம் செய்யறதுன்னா நாங்கள் இங்கோட்ட காசு இருந்தால் நாங்கள் எதுக்கு உங்ககிட்ட வரப்போகிறோம். இது வந்து ஆக்சுவலி நடந்த சம்பவம், எனக்கு வந்து அக்ரிக்கு எனக்கு வாக்குவாதம் சரியான வாக்குவாதமாச்சு பேங்க்லேயே. ஏன் என்ன காரணம்னா, நான் சொன்ன என்னுடைய பூமியை வந்து நான் அடமானம் கொடுக்குறேன், உங்களுடைய வங்கியினுடைய சட்டத்தை கட்டுப்பட்டு உரிய ஆவணங்களை வந்து ஒப்படைக்கிறேன், நீங்கள் வந்து அடமானம் பண்ணிக்கோங்க, அடமானம் பண்ணிட்டு நீங்கள் எனக்கு லோன் கொடுங்க, மாட்டு பண்ணை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மாட்டு பண்ணை போடுறோம்னா நீங்கள் ஷெட்டு போடணும்னு சொன்னால் ஷெட்டு போடுறதுக்கே கிட்டத்தட்ட 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபா வேணும், அப்புறம் மாடு 2-3 மாடு வாங்குவோம்னா அதுக்கு 1.5 லட்சம் வேணும், அது கண்டு தரையெல்லாம் போயதெல்லாம் இதெல்லாம் ரெண்டு 3 லட்சம் ரூபா இருந்து செய்யணும். இப்போ நான் உங்கள்கிட்ட இதுக்கு லோனுக்கு வரப்போகிறேன், நான் இது செஞ்ச பிறகு நீங்கள் லோன் கொடுக்கணும்னு சொல்கிறீங்களே, இது வந்து ஏற்றுக்க முடியாதுங்கன்னு சொன்னால் அப்படின்னா இல்லை நாங்கள் அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து விளம்பரம் பண்ணுறீங்க? இது அன்னூரில் பேங்கில் நடந்த சம்பவம் எனக்கு.
கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம் ஐயா.
வணக்கம், நன்றிங்க.
நேயர்களே, இதுவரையில் மரவள்ளி சாகுபடி பற்றிய தனது அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டவர் அன்னூர் வட்டாரம் பட்டக்காரர் தோட்டத்தைச் சேர்ந்த ஆர் ராமசாமி அவர்கள். விவசாய பெருமக்களே, இதுபோன்ற அனுபவம் தங்களுக்கும் இருந்தால் நம் வானொலி நிலையத்திற்கு வந்து தமது அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 042-22-243-105.